பழுவேட்டரையர் சம்புவரையர் அனைவரையும் உட்கார வைத்து அனைவரும் முன்னிலையிலும் ஆதித்த கரிகாலன் பேச ஆரம்பித்தார். உங்கள் இருவரிடம் ஒரு யோசனை கேட்க வேண்டும். 3 வருடங்களுக்கு முன்பு என் தகப்பனார் என்னை சோழ ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசனாக்கி பகிரங்கமாக முடிசூட்டினார். அதற்கு நீங்கள் எல்லோரும் சம்மதம் கொடுத்தீர்கள். இப்பொழுது சக்கரவர்த்தியின் மனம் மாறிவிட்டது. மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து முடிசூட்ட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அதற்காக என்னை தஞ்சாவூருக்கு வரும்படி ஓலை மேல் ஓலை அனுப்பி கொண்டே இருக்கிறார். நானும் போகாமல் தட்டி கழித்துக் கொண்டிருந்தேன். ஆகவே நீங்கள் தான் நியாயம் சொல்ல வேண்டும். ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு விட்டுக் கொடுக்கும்படி என் தந்தை சொல்வது நியாயமா? அதை நான் மறுப்பதும் குற்றமாகுமா என்று ஆதித்த கரிகாலன் திட்டவட்டமாக கேட்டதும் அனைவருமே திகைத்து போனார்கள். இதற்கு பழுவேற்றையர், இந்த விஷயத்தில் உங்கள் பாட்டன் மலையமான் என்ன சொன்னார் என்று கேட்டதற்கு அவர் அதற்கு சம்மதிக்கவில்லை. ஒருவேளை அப்படி சம்மதித்தால் என்னையும் என்னை பெற்ற தாயையும் சேர்த்து அவர் வெட்டி போட்டு விடுவதாக என்னிடம் சொன்னார். அது மட்டுமில்லாமல் இராணுவத்தை சேர்த்து கொண்டு நாட்டின் மீது போர் தொடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அவருடைய பேச்சை கேட்டு நடக்கப் போவதில்லை. நீங்கள் எல்லோரும் எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே நடந்து கொள்வேன் என்று சாது பிள்ளை போல பேசினார் ஆதித்த கரிகாலர். பிறகு பேசிய பழுவேற்றையர், இந்த குழப்பம் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டே இருக்கிறது. சக்கரவர்த்தியின் செயலை நம்மால் எதிர்த்து பேச முடியாது. ஆனால் அவர் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் உரிமை மதுராந்தகனுக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. ஆகையால் கடந்த காலம் போல சோழ நாடு என்பது 2 ஆறுகளுக்கு நடுவே முடியவில்லை. குமரி முனையிலிருந்து கிருஷ்ணா நதி வரை பரவி இருக்கிறது. எனவே ராஜ்யத்தை 2 பிரித்து தெற்கே உள்ள ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கும் வடக்கே உள்ள பகுதியை தங்களுக்கும் உரிதென்று பிரித்து கொடுத்தால் நியாயமாக இருக்கும் என்பதே எங்களுடைய கருத்து. இதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் மேற்கொண்டு பேசலாம், ஏற்பாடு செய்யலாம். ஒருவேளை சக்கரவர்த்தி வேண்டாம் என்று சொன்னால் அவரை சம்மதிக்க வைக்கும் பொறுப்பு என்னுடையது என்று பழுவேற்றர் சொன்னார். இதை கேட்டதும் கரிகாலன் கலகலவென்று சிரித்து விட்டார். இது பழுவேற்றருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. பிறகு பேச ஆரம்பித்தார். ராஜ்யத்தை 2 பிரிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ராஜ்யத்தை மதுராந்தகரை எடுத்துக் கொள்ளட்டும், அவரே ஆளட்டும். மகனுக்கு பிறகு மகன் என்ற முறை இப்பொழுதே ஒழியட்டும். முறைப்படி அவர்தான் வர வேண்டும், அவரே வரட்டும். எனக்கு எந்த விதமான தடங்களும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. வடதிசை நோக்கி படையெடுத்து செல்ல எனக்கு 3 லட்சம் வீரர்கள் வேண்டும், ஒரு ராணுவம் வேண்டும், மேலும் 300 மரக்கலங்கள் வேண்டும். அந்த மரக்கலங்களுக்கு தளபதியாக பார்த்திபேந்திரன் இருப்பான். நான் தரை மார்க்கமாக சென்று போரிட்டு ராஜ்யங்களை வெல்வேன். கிருஷ்ணா நதியை தாண்டி வடதிசையில் இருக்கும் நாட்டை நான் போரிட்டு வென்று அங்கு நான் சக்கரவர்த்தி ஆகுவேன். என் குலத்து முன்னோரான என் பெயர் கொண்ட கரிகால வளவன் எப்படி இமயமலை மீது புலிக்கொடியை நாட்டினானோ அதே போல் நானும் சாதிப்பேன். என்னுடைய வாள் வழிகொண்டும் எனக்கு துணை வரும் வீரர்களின் தோல் வழிகொண்டும் கிருஷ்ணா நதிக்கு வடக்கே நானாக கைப்பற்றும் நாடுகளுக்கு நான் சக்கரவர்த்தியாவேன். ஒருவேளை போரில் மடிந்தால் வீர சொர்க்கம் அடைவேன். உங்கள் கருத்து என்ன என்று கேட்க, கருத்து சொல்ல நாங்கள் யார்? நிபந்தனையை ஒப்புக்கொள்ள நாங்கள் யார்? இதற்கான அதிகாரம் எல்லாம் உரிமை எல்லாம் சக்கரவர்த்தியிடம்தான் இருக்கிறது. இனிமேல் அவர் பெயரை சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது. என் தந்தையை நீங்கள் அரண்மனையில் சரிபடுத்தி பொம்மை புல் ஆட்டி வைத்திருக்கிறீர்கள். எனக்கு எல்லாம் தெரியும். சின்ன பழுவேட்டர் அனுமதியின்றி யாருமே என் தந்தையை பார்க்க முடியாது. இலங்கையில் இருக்கும் என் தம்பியை சிறைபிடித்து வருவதற்கு சக்கரவர்த்திக்கு சொந்த விருப்பம் இல்லை. உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் அவரும் சரி என்று சொல்லியிருக்கிறார். வரும் வழியில் கடல் அவனை கொன்றுவிட்டது. இப்பொழுது சோழ நாட்டு மக்கள் அனைவருமே உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள். ஆகவே சக்கரவர்த்தியை கேட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லாதீர்கள். வேண்டுமென்றால் பழுவூர் பாட்டி நந்தினி தேவியை கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அவர் சொல்ல, அதை கேட்டு பழுவேற்றையர் கோபப்பட்டார். இருந்தாலும் அதை வெளிப்படையாக காட்டவில்லை. நீங்கள் தஞ்சாவூருக்கு வாருங்கள், சக்கரவர்த்தியை பார்த்து பேசிவிடலாம், அனைத்தும் அங்கே முடிவெடுத்து விடலாம் என்று பழுவேற்றையர் சொல்ல அதை கரிகாலன் மறுத்துவிட்டார். எதுவாக இருந்தாலும் அது கடம்பூரிலே முடிவாகட்டும். நீங்கள் தஞ்சாவூருக்கு செல்லுங்கள், மதுராந்தகனை அழைத்து வாருங்கள். இந்த முறை அவனை அழைத்து வரும்போது தங்க ரதத்தில் அல்லது யானையின் மீது அழைத்து வாருங்கள். இளையராணியின் மூடு பல்லக்கில் மட்டும் அழைத்து வராதீர்கள். ஏனென்றால் வருங்கால சோழ ராஜ்யத்தின் சக்கரவர்த்திக்கு அது அழகல்ல என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தார். இவ்வாறு ஆதித்த கரிகாலர் அவ்வப்பொழுது கந்தமாறனையும் மற்ற 2 கிழவர்களையும் தன் கோப குரலால் ஆத்திர வார்த்தைகளால் காயப்படுத்திக் கொண்டே இருந்தார். பிறகு நாளைக்கு வேட்டைக்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவனை மட்டும் அழைத்துக் கொண்டு அவருடைய அறைக்கு சென்றார். பழுவேட்டரையர் நந்தினியை பார்க்க போனார். பயங்கர உற்சாகமாக போனார். அவர் கடம்பூருக்கு எதற்கு வந்தாரோ அந்த காரியம் ஓரளவுக்கு நிறைவேறிவிட்டது. தஞ்சைக்கு சென்று மதுராந்தகனை அழைத்து வந்து அவர்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவதாக சொல்லி நந்தினியை பார்க்க போனார். அதற்கு முன்பே மணிமேகலை வழியாக அங்கு நடந்த பேச்சு அவளுக்கு தெரிந்திருந்தது. கூட்டத்தில் ஆதித்த கரிகாலர் நந்தினியை பாட்டி என்று அழைத்ததும் மேலும் பெரிய பழுவேட்டரிடம் மரியாதை இல்லாமல் பேசியது எல்லாம் அவளுக்கு கோபத்தை உண்டாக்கி இருந்தது. இவர் உள்ளே வந்ததும் அங்கிருந்து மணிமேகலை சென்று விட்டாள். பின்பு நடந்த அனைத்தையும் பழுவேட்டரிடம் சொல்ல அதற்கு நந்தினி கோபப்பட்டால், எவ்வளவு தைரியம் இருந்தால் என் கணவரை அவன் பழித்து பேசுவான், இதற்காகவே அவனை கொல்ல வேண்டும் என்று நந்தினி சொல்ல அதை கேட்டதும் பழுவேற்றையர் திடுக்கிட்டு போனார். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, பரம்பரை பரம்பரையாக நம் வம்சம்தான் சோழ சாம்ராஜ்யத்தை காத்து வருகிறது. பேச்சுக்கு கூட அப்படி சொல்லக்கூடாது. ஒருவேளை அப்படி நேர்ந்து விட்டால் பழுவூர் வம்சத்திற்கே அது கேடாகிவிடும். எனக்கும் தான் கோபம் வந்தது, அனைத்தையும் அடக்கிக் கொண்டேன். எது எப்படி இருந்தாலும் நாளை நாம் இருவரும் தஞ்சைக்கு போக வேண்டும், மதுராந்தகரை அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல, தஞ்சைக்கு நீங்கள் மட்டும் செல்லுங்கள், நான் வரவில்லை என்று நந்தினி சொல்லிவிட்டாள். பதிலுக்கு அவர் காரணம் கேட்க, ஒருவேளை நானும் உங்களோடு வந்தால் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். இந்த கிழவனுக்கு இந்த வயதிலும் இவ்வளவு ஆசையா என்றும் எண்ணிக்கொள்வார்கள். மேலும் பரிகாசமாக பேசுவார்கள். அதையும் தாண்டி கரிகாலன் வந்ததிலிருந்து சம்புவரையர் சரியாக பேசவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், மணிமேகலையை எப்படியாவது ஆதித்த கரிகாலனுக்கு மனமுடித்து வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அதன் மூலம் சோழ சாம்ராஜ்யத்தில் தன்னுடைய மகள் அரசியாகுவதை அவர் விரும்புகிறார். இவ்வாறு நமக்குள்ளே இருக்கும் பலர் பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, மந்திரவாதியிடம் பேசி பேசி எனக்கு ஒரு சில மந்திரங்களும் தெரிகிறது, நடக்க போவதும் தெரிகிறது. அதன்படி பார்க்கும் பொழுது ஆதித்த கரிகாலனின் ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. வேட்டைக்கு செல்லும் அவரை புலி தாக்கி இறக்கலாம். அவரோடு செல்லும் நண்பர்கள் விடும் அம்பு அவர் மீது தவறாகப்பட்டு அவர் இறக்கலாம். ஆனால் அவர் இறப்பது மட்டும் நிச்சயம். ஆகவே நீங்கள் சென்று வாருங்கள். நான் இங்கேயே இருந்து யாராவது ஏதாவது சதி செய்கிறார்களா, என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் போய்விட்டு சீக்கிரம் வாருங்கள் என்று சொல்ல, பழுவேற்றையர், எக்காரணம் கொண்டும் உன்னால் மட்டும் அவருடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று அவர் சொல்ல, என் மாங்கல்யத்தின் மீதும் என் கணவரின் மீதும் சத்தியமாக சொல்கிறேன், என்னாலும் என் வாளாலும் அவருக்கு எந்த ஆபத்தும் வராது, அதற்கு நான் சத்தியம் செய்கிறேன் என்று சொல்ல பழுவேற்றையரும் அமைதியானார். உண்மையில் பழுவேற்றையருக்கு நந்தினியுடைய வரலாறு தெரியாது, அவளுடைய கோபம் தெரியாது, சொல்ல போனால் அவள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவள் என்பது கூட தெரியாது. நந்தினியுடைய மோக வலையில் அவர் விழுந்திருந்தார். ஆனால் நந்தினி அவரை நெருங்க கூட விடவில்லை. அதே சமயத்தில் கணவர் என்ற மரியாதை அவள் மனதில் மிகுதியாக இருந்தது. மறுநாள் காலை பழுவேற்றையர் தஞ்சைக்கு சென்று விட்டார். வேட்டைக்கு செல்வதற்காக ஆதித்த கரிகாலரும் வந்தியத்தேவனும் பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் சென்றார்கள். மறுபுறம் மணிமேகலையும் நந்தினியும் வீரநாராயண ஏரிக்கு பின்புறம் இருக்கும் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமான நதிக்கரைக்கு சென்றார்கள். அங்கே சென்று அவர்களை ஒரு சிறுத்தை தாக்குவதற்கு நேரம் பார்த்துக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வேட்டைக்கு சென்ற நால்வரும் தனித்தனியாக பிரிந்தார்கள். அதாவது ஆதித்த கரிகாலரும் வந்தியத்தேவனும் தனியாக சென்று ஒரு காட்டு பன்றியை வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் தனியாக பிரிந்து வேறொரு காட்டு பன்றியை வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். இவ்வாறு ஆதித்த கரிகாலரும் வந்தியத்தேவனும் தனியாக சென்று கொண்டிருக்கும் போது இருவரும் மாறி மாறி நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டார்கள். நீ சொன்ன விஷயத்தை வைத்து பார்க்கும்பொழுது அவள் என்னுடைய சகோதரியாகத்தான் இருக்க வேண்டும். சிறு வயதில் செம்பியன் மாதேவி அவளிடம் பேச வேண்டாம் என்று சொன்னதற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். மேலும் அடிக்கடி என்னுடைய தந்தை யாரோ ஒரு பெண்ணை நினைத்து கவலைப்படுவதும் எனக்கு தெரிந்திருந்தது. அதை வைத்தெல்லாம் பார்க்கும் பொழுது நந்தினி என்னுடைய சகோதரியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி அவளிடம் சொல்வது? சொன்னாலும் நம்ப மாட்டாள். எனக்கு என்னவோ கடம்பூருக்கு வந்ததில் இருந்து நான் மீண்டும் இங்கிருந்து உயிரோடு செல்வேனா என்ற நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் சோழ ராஜ்யத்தை சூழ்ந்திருக்கும் இந்த அபாயத்திற்கு முக்கிய காரணமாக நந்தினி இருக்கிறாள். ஒன்று, நான் சாக வேண்டும். இல்லை என்றால் வீரபாண்டியனை கொன்ற அதே வாளில் அவளை கொல்ல வேண்டும். இல்லை என்றால் இருவருமே இறக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் மட்டுமே சோழ சாம்ராஜ்யம் நிலைத்து நிற்கும் என்று சொல்லிக்கொண்டே காட்டு வழியில் செல்லும் பொழுது நதிக்கரையில் ஓடையில் இருந்த நந்தினியையும் மணிமேகலையும் பார்த்தார்கள். அவர்களை தாக்க வந்த சிறுத்தையையும் பார்த்தார்கள். பிறகு ஆதித்த கரிகாலன் விட்ட அம்பு சிறுத்தையை கொன்றது. பின்பு அங்கிருந்த மணிமேகலையையும் நந்தினியையும் அவர்கள் காப்பாற்றினார்கள். ஆற்றில் விழுந்து கிடந்த மணிமேகலையை ஆதித்த கரிகாலர் தூக்கி கொண்டு கரைக்கு வந்தார். நந்தினியை வந்தியத்தேவன் தூக்கி கொண்டு கரைக்கு வந்தார். நம்மை காப்பாற்றுவதற்கு வந்தியத்தேவன் தான் வருவான் என்று கண்ணை மூடிக்கொண்டிருந்த மணிமேகலைக்கு கரிகாலன் வந்தது ஏமாற்றத்தை தந்தது. மேலும் கரிகாலர், நீ வந்தியத்தேவனை காதலிப்பது எனக்கு தெரியும், ஆனால் அவனுக்கும் அந்த காதல் இருக்க வேண்டும். அதுவரை காத்திரு, எனக்கு திருமணம் செய்து கொள்ளும் திட்டமே கிடையாது. அந்த பக்கம் நந்தினியும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டார்கள். காப்பாற்றியதற்கு நன்றி சொன்னால் நந்தினி. பின்பு, என்னுடைய காதலுக்கு தான் உதவி புரியவில்லை, எதிரிகளை பழி வாங்குவதற்காக உதவி செய்யுங்கள் என்று நந்தினி கேட்க, நான் ஏன் உதவி புரிய வேண்டும், என்ன காரணம் இருக்கிறது என்று அவன் கேட்க, அந்த காரணம் தெரிய வேண்டும் என்றால் நாளை இரவு அந்தபுரத்திற்கு தனியாக வாருங்கள், உண்மையை சொல்கிறேன் என்று நந்தினி சொல்ல, அந்த நேரத்தில் மணிமேகலையும் ஆதித்த கரிகாலரும் நெருங்கி வந்தார்கள். பின்பு அவர்கள் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். மதிய நேரமானதால் அனைவருக்கும் பசி எடுத்துவிட்டது. அதனால் மணிமேகலையும் அவளோடு வந்த பெண் தோழிகளும் சமைக்க போனார்கள். வந்தியத்தேவன் அங்கு செத்து கிடந்த புலியை பார்ப்பதற்கு சென்றான். இந்த நேரத்தில் நந்தினியும் ஆதித்த கரிகாலரும் பேச ஆரம்பித்தார்கள். கரிகாலர் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த உண்மையை சொன்னார். நீ என்னுடைய சகோதரி, சுந்தர சோழருக்கு பிறந்தவள், உன்னுடைய தாய் ஈழத்தில் இருக்கிறாள். சுந்தர சோழர் ஒருமுறை ஈழத்துக்கு செல்லும் பொழுது அங்கு இருந்து ஊமேராணியோடு காந்தர்வ திருமணம் செய்து கொண்டார். அதனால் தான் நீ இவ்வளவு அழகாக பிறந்திருக்கிறாய். எங்கள் குலத்திலேயே அழகானவர் என்றால் செம்பியன் மாதேவிதான். அவருடைய அழகு எங்கள் யாருக்கும் கிடைக்கவில்லை, எனக்கும் இளைய பிராட்டிக்கும் அருள்மொழிக்கு கூட கிடைக்கவில்லை. ஆனால் அவரை போன்ற அதே அழகு என் தந்தை வழியாக உனக்கு கிடைத்திருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நீ என்னுடைய சகோதரியாகத்தான் இருக்க வேண்டும். இதுவரை நான் செய்த அனைத்தையும் மறந்துவிடு, முடிந்தால் மன்னித்துவிடு என்று சொல்ல, அதை கேட்டதும் அவள் சிரித்து போனாள். இந்த விஷயத்தை உங்களிடம் சொன்னது யார் என்று கேட்க, வந்தியத்தேவன் என்று அவன் சொல்ல, அப்படியென்றால் கண்டிப்பாக அது பொய்யாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவன் என் மீது காதல் வயப்பட்டிருக்கிறான். நான் காலால் இட்டதை தலையால் செய்வேன் என்று சொன்னான். எனக்காக உங்களையே கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறான். மேலும் குந்தவையும் அவ்வாறு சொல்லியிருக்கலாம். நாம் இருவரும் சேரக்கூடாது என்பதற்காக சிறு வயதில் வயதிலிருந்தே பல முயற்சிகளை செய்தவள். இப்பொழுது சகோதரி என்று சொல்லிவிட்டால் நாம் இனியும் சேரமாட்டோம் என்று எண்ணிதான் இந்த கற்பனை கதையை சொல்லியிருக்கிறாள் என்று நந்தினி அந்த கதையை மறுத்தாள். அப்படி என்றால் உன் பிறப்பின் ரகசியம் என்ன என்று அவர் கேட்க, அது எனக்கே இன்று வரை தெரியவில்லை. ஏதோ ஒரு ஏழைக்கு பிறந்திருக்கிறேன். யாரோ என்னை வளர்த்தார்கள். பின்பு பல அவமானங்களை கடந்து வந்தேன். என் மனதிற்குரியவரை இழந்தேன். இப்பொழுது பெரிய பழுவேட்டருடைய மனைவியாக இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஒரே ஒருவரை தான் மிகவும் அதிகமாக விரும்பினேன் என்று நந்தினி சொல்ல, அவர் யார் என்று கேட்க, அதற்குள் வந்தியத்தேவனும் மணிமகளையும் வந்துவிட்டார்கள். பிறகு நல்ல ஒரு சமயத்தில் அதை நான் சொல்வதாக நந்தினி சொல்லி முடித்தாள். அந்த சமயத்தில் ஒரு பெரும் புயல் காற்று வந்து கனத்த மழை பெய்து கொண்டிருந்தது. பல மரங்கள் வேரோடு சாய்ந்து கொண்டிருந்தன. பிறகு இவர்களை காப்பாற்றி செல்வதற்காக சம்புவரையர் இரண்டு கப்பலோடு வந்தார். அனைவருமே கப்பலின் உதவியோடு அரண்மனைக்கு சென்றார்கள். அந்த சமயத்தில் அங்கு உருவான அந்த பெரும் புயல் பெரிய பழுவேட்டருடைய பயணத்தை தடுத்தது. இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று ஆரம்பத்தில் யாரெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார்களோ அனைவரும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். ஆதித்த கரிகாலனும் குந்தவையும் அனிருத்த பிரம்மராயரும் அவருடைய மனைவியும் இவ்வாறு அனைவரும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது தடையாக இருப்பது செம்பியன் மாதேவி மட்டும்தான். அவர் வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு தடை காரணம் இருந்தது. அந்த தடை காரணம்தான் இந்த கதையின் முடிவில் ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்த போகிறது. இனிமேல் இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது.